الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹுவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்புக்குரிய சகோதரிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும், அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் உயரிய கட்டளையை தக்குவாவை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. நாளைய மறுமையிலே முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பதாக வாய்தா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆற்றி அருள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே கேட்கிறான், அல்லாஹ் தந்த அல்லாஹுடைய நியமத்துக்களை நீங்க என்ன முற்பட்டால் நீங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்க இயலாதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய நியமத்துக்களில் ஒன்றுதான் பயணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதை விட மிகப்பெரிய ஒரு நியமத் அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி தந்திருக்கிறான். அதனால் இன்றைய குத்பாவிலே நாம் வீதி விபத்துக்களை தடுப்பதிலே சாரதிகள் பாதசாரிகளுடைய கடமை என்ற என்ன விடயத்தை நாங்கள் இன்றைய குத்பாவிலே பார்ப்போம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருக்கொடைகளே ஒன்றுதான் பயணமாக இருக்கிறார். அந்த பயணத்தை அல்லாஹ் இன்று இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் கழுதையில் பயணம் செய்வார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்வார்கள், குதிரையில் பயணம் செய்வார்கள். எந்த அளவென்றால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு ஒரு மாதம், இரண்டு மாதம், ஆறு மாதங்களுக்கு முன்னதாக ஒட்டகத்திலே பயணம் செய்வார். அண்மை காலத்துல கூட நாம பார்த்தா மாட்டு வண்டிகள்ல பயணம் செய்வார். இன்னும் மாட்டு வண்டிகள் சில ஊர்களில் இருப்பதை நாம பார்க்கிறோம். இன்று எந்த அளவு அது விசாலமாக அல்லாஹ் அந்த நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், ஒவ்வொருடைய கையிலும் ஒரு வாகனம், அது இரண்டு ரோதையுடைய மோட்டார் பைக்காக இருக்கலாம், அல்லது மூன்று ரோதைகளுடைய ஒரு திருவிழா இருக்கலாம், அல்லது நான்கு சக்கரங்களுக்கு மேற்பட்ட வாகனங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருக்கொடை. இந்த அருக்கொடைகளை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும்? சிலர் சொல்வார்கள், மை கார், மை பெட்ரோல், மை ரோட் என்று சொல்லுவார். ஏண்ட வாகனம், நான் ஊற்றிய பெட்ரோல், ஏண்ட ரோட் நினைச்ச மாறுவார். கணியமானவர்களே, அப்படி ஒரு முஸ்லிமால் வாகனத்தை செலுத்த முடியாது. இஸ்லாம் இந்த ஷரியத் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. ஒரு எச்சி துப்பணுமா, அதை எப்படி துப்ப வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயணம் என்று வருகின்ற போது அந்த பயணங்களை இரண்டு வகையாக நோக்கலாம். ஆகுமான பயணம், ஹராமாக்கப்பட்ட பயணம் என்று இரண்டு வகையாக நோக்கலாம். ஆகுமான பயணம், அதையும் பல கோணத்திலே நோக்கலாம். உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம் என்று, சிறிய பயணம், பெரிய பயணம் என்று. பயணம் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு எந்த அளவு நேரம் கொடுத்தார்களோ, தன்னுடைய மனைவிமாருக்கு எந்த அளவு நேரம் கொடுத்தாங்களோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவு நேரம் கொடுத்தாங்களோ, தங்களுடைய சமூகத்துக்கு எந்த அளவு நேரம் கொடுத்தாங்களோ, அத போல இன்னும் ஒரு பகுதியை பிரயாணங்கள்ல, பயணங்கள்ல கழித்திருக்கிறார். சில பயணங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், சில பயணங்கள் வாரம், சில பயணங்கள் மாத கணக்கு. இப்படி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணங்கள் போது எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார் என்பதை நாம் படிக்க வேண்டிய கடமை எம் அனைவருக்கும் இருக்கிறது. அன்றான அல்லாஹின் நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே நாளிலே ஒரு பகுதியை பயணத்திலே கழிக்கிறோம் என்றாலும் இணையாது. இன்று இந்த புத்துபாவுக்கு நான் புத்தகத்திலே இருந்து காலையிலே புறப்பட்டு வந்தேன். கிட்டத்தட்ட மூணு நாலு அவர் மனுஷியான பயணம். இப்படி நான் மீண்டும் எங்களை வீட்டை நோக்கி செல்லணுமாக இருந்தாலும் மூன்று நாலு மனுஷியான பயணம், கிட்டத்தட்ட எட்டு மனுஷியான பயணம். ஆனால் அறவர் பயணம் நிகழ்த்தி அறவர் தான், ஆனால் என்னுடைய பயணம் எட்டு ஒன்பது அவர். இப்படி அநேகமானவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது பயணத்திலே அதிகமாக கழிகிற, அது தன்னுடைய சொந்த வாகனத்திலா இருக்கலாம், அல்லது பஸ்களா இருக்கலாம், அல்லது வேற வேற என்ன அமைப்பு இருக்க பிள்ளைத்தா இருக்கலாம், எப்படி எப்படி அமைப்புலயும் காலம் அப்படியே கழிஞ்சு கொண்டு போகும். அன்பான அல்லாமே நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதன் ஆகுமான காரியங்களுக்காக பயணம் செய்யலாம், பயணத்திலே எந்த தடையும் இல்லை. ஒரு மாணவன் படிப்புக்காக பயணம் செய்யலாம், மார்க்கத்திலே தடை என்பது கிடையாது. வியாபார நோக்கத்துக்காக வேண்டி பயணம் செய்யலாம், தடை கிடையாது. குடும்பங்களை சந்திப்பதற்காக பயணம் செய்யலாம், மார்க்கத்திலே தடை கிடையாது. சுற்றுலா பயணங்கள், சில இடங்களை காத்து வர வேண்டும், சில இடங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பயணம் செல்கிறோம், மார்க்கத்திலே அனுமதி. இத்தகைய பயணங்களுக்கு சரி மார்க்கம் எங்களுக்கு சில சலுகைகளை தந்திருக்க. ஒரு மனிதன் ஆகமான பயணம் செல்கின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு அவருடைய பரவான தொழுகை அல்லாஹ்வுடைய கடமையான அந்த பரவான தொழுகையை சுருக்கி தொழலாம். பரவான அந்த தொழுகைய இரண்டு நேரத்தோடு சேர்த்து தொழலாம். பரவான நோன்ப இன்னொரு மாதத்துல ஃபலா செய்யலாம். ஆகுமான பயணம் மேற்கொண்டால் ஊர்ல இருப்பதைய சட்டம் வேற, ஒருவர் பயணம் சென்றால் அவருடைய சட்டம் வேற. இதெல்லாம் ஆகுமான பயணம் ஒரு மனிதன் மேற்கொள்கின்ற போது மார்க்கம் அவருக்கு நிறைய சலுகைகளையும் கொடுத்திருக்கிறது, நிறைய நன்மைகளையும் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், ஒரு பிரயாணி தன்னுடைய வீட்டிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து வைத்தார், ஆரம்பித்து விட்டார். அப்படி என்றால் அவரது பிரயாணத்தை விட்டு தன்னுடைய முற்றத்தை நெருங்குகின்ற வரைக்கும் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய துவா முஸ்தஜாபா அல்லாஹ்வுடைய துவா கபூல் செய்யக்கூடிய பட்டியலில் அவர் இருக்கிறார். அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் திரை இல்லாமல் அவருக்கு கொடுப்பார். ஒரு பிரயாணிய துவா அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகுமான பயணமாக இருந்தா அவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே பெருமதியானது, கண்ணியமானது. அதே போல கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஆகுமான பிரயாணம் பயணம் அல்லாமல் பாவத்துக்காக பயணம் செய்கிறான் அல்லது தனது பயணத்திலே பாவம் செய்கிறான், அது இரண்டும் இரண்டு பகுதி. பாவத்துக்காக பிரயாணம் செய்வது அவருடைய பயணம் முழுக்க முழுக்க ஹலால். பயணம் செய்கிறான், இடையிலே பாவமும் ஏற்படுகிறது, அதனுடைய சட்டம் வேறு. அது ரெண்டும் வெவ்வேறான தலைப்பு. கண்ணியமானவர்களே, பயணம் என்ற பகுதியை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு தான் பின்னால் அந்த வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு என்னென்ன வழிகளை சொல்லலாம் என்ற விஷயத்தை நினைவுபடுத்துவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பாவத்துக்காக வழி பயணம் செய்கிறான் என்றார், அது பிள்ளைகளா இருக்கட்டும் சொந்த வாகனமா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் அந்த மனிதனுடைய பயணம் முடிகின்ற வரைக்கும் அவன் பாவத்தை முடித்து விட்டாலும் வீடு திரும்பி முடியும் வீடு வாசல் வரும் வரைக்கும் அவர் பாவத்தில் இருக்கிறார். அழகி வசல்ல அவர் சொன்னார்கள், ஒரு மூமின் மூமினாக இருக்கின்ற நிலைமையிலே அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், களவெடுக்க மாட்டான், அவன் மது அருந்த மாட்டான். எப்போது அத்தகைய பாவங்கள் அவன் ஈடுபடுகிறானோ அப்போது அவன் ஈமான் கலட்டப்படுகிறது. ஒரு மனிதன் மது அருந்துகிறான், அவருடைய சூடு உடம்பிலே இருக்கிறது, அந்த சூடு தடிவதற்கு முன்னால் அவன் மௌத்தாகி விட்டான் என்றால் அவன் ஈமான் இல்லாமல் மௌத்தாகிறான். நவுது பில்லாஹ், எங்களுடைய முடிவு கடைசி முடிவுகளை பாதுகாக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்றுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்றுதான், யா அல்லாஹ் இந்த கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவார். மற்ற மக்கள் என்னுடைய மௌத்த பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய மௌத்த நல்ல மௌத்த ஆக்குவாய் என்று சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துவாக்கள் கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பயணம் செய்து ஜிஹாத் செய்து அந்த பட்டியல இருக்கின்ற போது என்னுடைய உயிர் எடுப்பாயா? சுபஹானல்லாஹ். இப்படி சில சஹாபாக்கள் கடைசி முடிவு நல்லதாக ஆக வேண்டும் என்பதற்காக பிரார்த்தித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஆகுமான பயணம் மேற்கொண்டால் ஷரீஅத் அவருக்கு ஏராளமான சலுகைகளை கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, வருமானத்துக்காக பயணம் செல்கின்றார்கள், ஆனால் நஷ்டத்தோடு வீடு திரும்புகின்றார்கள். சிரித்து சிரித்து பயணம் செல்கின்றார்கள், மாலையாகின்ற போது வீடெல்லாம் அழுகிறது, அந்த ஊரே சோகத்தில் இருக்கிறது. வாழ்வதற்காக பயணம் செய்கிறோம், எங்களுடைய முடிவு மரணத்திலே முடிகிறது. கண்ணியமானவர்களே, வருமானத்துக்காக பயணம் செய்கிறோம், நஷ்டத்திலே முடிகிறது. சந்தோஷமாக பிரயாணம் செய்கிறோம், பயணம் மேற்கொள்கிறோம், மாலையாக இருந்த போது சோகமாக கவலையாக இருக்க. எனவே இந்த பயணம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி பயணமாக இருந்துவிட்டால்
அந்த பயணத்திலே எங்களுக்கு ஒரு திடீராக அல்லாது துரதிருஷ்டமாக ஒரு மரணம் எங்களுக்கு நிகழ்ந்து விட்டால், அந்த சந்தர்ப்பத்திலே என்னை அல்லாஹ் கபூல் செய்வானா என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கிறது. எனவே அதற்காக வேண்டிய கண்ணியமானவர்களே, வீதி விபத்துக்கள் இன்று இலங்கையிலே அதிகமாக இடம்பெற்று வருகின்றன. அண்மை காலங்களிலே நாங்கள் பார்ப்போம் என்றால் வீதி விபத்துக்கள் அதிகமாகி வருகிறது. சொல்லுவார்கள், மொத்த கத்தி இருக்கிறது கூர்மை இல்லாத கத்தி, அது மிச்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். கூர்மையான கத்தி பாதிப்பு அதிகமாக ஏற்படும், அவசரமா வேலை நடக்கும் ஆனா பாதிப்பு கூட ஏற்படும். முந்தியெல்லாம் மொட்டை கத்தி எங்களோட பாதையெல்லாம் மிகவும் அதாவது இலகுவாக போகக்கூடிய அமைப்புல இல்ல, மெதுவாக போகக்கூடிய அமைப்புல தான் பாதை இருந்து விபத்துக்கள் குறை. ஆனா இன்றைக்கு பாதை எல்லாம் விசாலமாக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய நேமத் அதிகமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதன் மூடாக இருக்கக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் உள்ளத்துல ஆழமாக ஒன்ற பதிய வைக்கணும், போக்குவரத்து சபையால மட்டும் வீதி விபத்துக்களை தடுக்க இயலாது. ஒவ்வொரு சாரதிகளும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து தன்னுடைய டிரைவினை சரியான முறையில் செலுத்தாத வரையிலே அதாவது வீதி விபத்துக்களை குறைக்க முடியாது. இந்த வாகனத்திலே வாகனம் ஓட்டக்கூடிய அனைவர்களும் அரசாங்கத்துடைய அந்த லைசனை எடுத்து போட்டு தான் பாதைக்கு வருகிறார். துரதிருஷ்டவசமாக சிலர்களுடைய லைசன் அதை அனுமதிக்கப்பட்ட முறையில அல்லாம இருக்கலாம், ஆனா அநேகமானவைகள் 95% லைசன்களை எடுத்துட்டு பாதைக்கு வரக்கூடிய டிரைவிங்மார் அனுமதியோட தான் வராங்க, அவங்களுக்கு வாகனம் ஓட்டிலும் என்று சான்றிதழை பெற்று தான் வராங்க. ஆனா இன்றைக்கு அதிகமாக விபத்து நடக்குதுன்ற காரணம் எங்களோட கவனஈனம். கண்ணியமானவர்களே, அண்மை காலத்துல ஏற்பட்ட சில விபத்துக்களை நாங்க பார்ப்போம் என்றால், 2011 இலங்கையிலே ஒரு சுகாதார அமைச்சின் அறிக்கையின் பிரகாரம் 2100 பேர் இலங்கையிலே வெற்றிகளால் வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். 2011 2100 பேர். 2015 கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக 2800 பேர் சராசரியா. 2011 அதை ஒப்பிட்டு பார்க்கையில் 33% ஆக்சிடென்டால் இறந்தவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். நாளன்றுக்கு 3-4 மனுஷியானத்துக்கு ஒரு வீதி விபத்து இடம்பெறுகிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7-8 விபத்துக்கள் சராசரியாக இடம்பெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு 6-7 பேர் இலங்கையில வீதி விபத்துக்களாக இருந்து வருகிறார். இறக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஏன் இறப்புக்கு காரணம் என்று அதற்குரிய அறிக்கைகளை போக்குவரத்து சபையும் சுகாதார அமைச்சும் வெளியிடும் போது அநேகமான காரணங்கள் சாரதிகளுடைய கவனையினத்தான். ஒன்று, போதை பாவனையோடு மதுபானம் அருந்தி கொண்டு வாகனம் செலுத்தியிருப்பார், நல்ல மனோநிலையில் இல்லாமல் வாகனம் செலுத்தியிருப்பார், அல்லது தொலைபேசி பாவனையோடு வாகனம் செலுத்தியிருப்பார், அல்லது ஏதோ ஒரு சிந்தனையை தன்னுடைய தலையிலே போட்டு போட்டு வாகனம் செலுத்தியிருப்பார். எனவே கண்ணியமானவர்களே, இதனால் அதிகமான விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய கணிப்பீடு சராசரியாக ஒரு வருடாந்தம் 2000 முதல் 2500 பேர் வரை இந்த வீதி விபத்துக்களால் இறக்கிறார்கள் என்பது சுகாதார அமைச்சுடைய ஒரு அறிக்கையாக இருக்கு. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்களை தடுப்பதாக இருந்தா பொதுவான சில காரணிகளை எங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, பாதுகாப்பான முறையில வாகனங்களை செலுத்த வேண்டும். அதை நான் பின்னால சொல்லுறேன், எப்படி பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்த வேண்டும் என்று. இரண்டாவது, பாதுகாப்பான வாகனத்தை செலுத்த வேண்டும். பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்த வேண்டும், பாதுகாப்பான வாகனம் எடுத்து செல்ல வேண்டும். பாதுகாப்பற்ற வாகனங்கள், உடைந்து போகக்கூடிய வாகனங்கள், அதிகமான ஏற்றங்களிலே ஏற முடியாத வாகனங்கள், இப்படியான வாகனங்களை செலுத்துகின்ற போது நிறைய விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. அதனால் இன்று இலங்கையுடைய அரசாங்கத்தினால், அதாவது புகைப்பாத்தல் தும்பார்த்தாவா என்று சொல்வோம், வாகனங்கள் தகுதியா இல்லையா பாதையில் செல்வதற்கு ஒரு தராதரத்தை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதே போன்று பாதுகாப்பான தெருக்களை தெரிவு செய்வது. இங்கே சிலர்கள் நாம பார்க்கின்றோம், இலகுவான முறையிலே போவதற்கு கொஞ்சம் கஷ்டமான பாதைகளை தெரிவு செய்வார்கள். ஆனால் சில வேளை ஆபத்துக்கள் இருந்து விட்டால் அதற்கு ஜவாபு செல்ல வேண்டியவர்கள், அதற்கு பொறுப்பு சேர வேண்டியவர்கள் வாகனத்தை ஓட்டிச் சென்றவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதுகாப்பான தெருக்களும் அவசியம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா இலங்கையிலே அதிவேகமான பாதை, அதாவது அந்த வேகமாக வாகனம் செலுத்துவதற்கு தனியான பாதைகளும், சாதாரணமான வாகனங்கள் செல்வதற்கு தனியான பாதைகள் என்று இலங்கையிலே பல பகுதிகளில் மாற்றாவதன் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் கண்ணியமானவர்களே, இதனூடாக விபத்துக்கள் குறைய வேண்டும், பாதையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைய வேண்டும் என்பதுதான் காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, உதாரணமாக ஒரு சாரதியை ஒருத்தர் பயணத்துக்கு அழைக்கிறார், ஒரு வாகனத்தை ஒருத்தர் ஹயர் பண்ணுகிறார் என்றால், அந்த இடத்திலே அந்த சாரதி இரண்டு விதமாக நம்பப்படுகிறார். அந்த நம்பகத்துக்கு பொருத்தமானவராக அந்த வாகன ஓட்டுநர் இருக்க வேண்டும். ஒன்று, அவருடைய நம்பிக்கை, இவர் வாகனத்தை நல்ல முறையிலே செலுத்துவார், எங்களுக்கு எந்த ஆபத்தும் இவருடைய டிரைவினால் ஏற்படாது என்ற நம்பகத்தன்மையோடு மக்கள் இவரை ஒரு டிரைவராக தெரிவு செய்கிறார். அமானி மக்கள் எல்லோரும் எங்களுடைய நிர்வாகத்தை தெரிவு செய்தார்கள், வரக்கூடிய 3 வருடங்களுக்கு இவர்கள் நிர்வாகிகள், இந்த ஊருடைய பொறுப்புதாரிகள் என்று எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்வார்கள். நாங்கள் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்போம். அதே போல நாங்கள் ஒரு சாரதியை தெரிவு செய்கிறோம், இவர் எங்களுக்கு அமானிலம் பொறுப்பானவர், நான் செல்லக்கூடிய பயணத்துல 10 பேரோ 20 பேரோ கூட்டி செல்கிறோம், 20 பேரையும் இவர் அமானிதமான முறையில் கொண்டு செல்லுவார், இவர் டிரைவிங் அல்ல, அவசரப்பட மாட்டார், அதாவது பாதசாரிகள் கடற்கூடிய இடத்துல முந்த மாட்டார், கோஷி கடவை இருக்கக்கூடிய இடத்திலே தடுப்பு போடு விட்டால் முந்த மாட்டார், பாதசாரிகளை பாதுகாப்பான முறையில் எடுத்து செல்வார் என்ற நம்பகத்தன்மையால் அவரிடத்திலே இவர் இந்த பொறுப்பை ஒப்படைத்து ஹயரை புக் பண்ணுகின்றார்கள். முதலாவது அமானிதம், இரண்டாவது அவரை நாங்கள் நம்பி ஒரு ஹயரை ஒப்படைக்கிறோம் என்றால், இரண்டாவது விதமான நம்பிக்கை என்னென்றால், அவர் உண்மையிலே ஒரு பொறுமைசாலி, பாவம் செய்ய மாட்டார், பயணத்திலே ஏதாவது முன்னப்பின் ஆகினால் கணக்குகள் நியாயமாக எடுப்பார், யாருடைய மனது முடியவாக இறக்க மாட்டால், கொஞ்சம் நேரம் சென்றாலும் பொறுத்து கொள்ள ஒரு பொறுமையாளி என்று இரண்டு விதத்திலே அவரை நாங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக, அதாவது அது அந்த வாகனம் எங்களுக்கு பொருத்தம், அவரும் எங்களுக்கு பொருத்தம் என்று நாங்கள் அவரை தெரிவு செய்கிறோம். கண்ணியமானவர்களே, தெரிவு செய்ததுக்கு பின்னால் அந்த சாரதி தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும், அந்த பொறுப்பை உணர்ந்து வாகனத்தை செலுத்த வேண்டும். எனக்கு பின்னால் உதாரணமாக ஒரு திருவில் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால் 3 உயிர்கள் என்று அவர் நினைக்க வேண்டும். ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால் 15-20 உயிர்களை நான் என்னோடு கூட்டிச் செல்கிறேன். ஒரு ஆபத்து நேர்ந்தால் எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் உள்ள இவர்களுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே ஜவாப் சொல்ல வேண்டி வரும். ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்தால் என்னோடு 70-100 பேரை நான் எடுத்துச் செல்கிறேன். ஒரு ஆபத்து நேர்ந்தால் இத்தகைய மனிதர்களுக்கு நான் அநியாயம் அளித்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும் என்பதை அந்த சாரதி முதலிலே தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே வாய் பேச முடியாத மிருகத்துக்கு கூட ஒரு அநியாயத்தை இழைக்க முடியாது. நிழல் தரக்கூடிய மரங்களை வெட்ட வேணாம் என்று சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார். அப்படி இருக்கும் என்றால், அப்படியான உபதேசமே எங்களுக்கு செய்திருக்கும் என்றால், இஸ்லாம் வீணாக ஒரு உயிர் கொல்லப்படுவதை ஷரீஅத் அனுமதிக்கவில்லை. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்தில ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கொண்டிருக்குது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்திருக்கிறார், அதற்காக வேண்டி ஒருவரை கொலை செய்யலாம். இன்னும் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பசாது பண்ணுகிறார், குழப்பம் பண்ணுகிறார், அதற்காக வேண்டி அவரை கொலை செய்யலாம். அது வல்லாமல் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கொலை செய்யப்படுவார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது வல்லாமல் ஒரு மனிதன் வீணாக இந்த உலகத்திலே கொல்லப்படுவார் என்றால், இறப்பார் என்றால், மனிதர்கள் எல்லோரையும் கொண்டதற்கு சமன். ஒரு ஆத்மாவை ஒரு மனிதன் வீதி விபத்தினால் அதாவது கொள்ளுகிறான், வீதி விபத்தினால் என்னுடைய வீதி விபத்துக்கால் ஒரு ஒரு மனிதர் இறக்கிறார் என்றால் அந்த மனிதர் ஒரு சமூகத்தை இழக்கிறார், ஒரு சமூகத்தை கொலை செய்கிறார். குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை கொஞ்சம் யோசித்து பார்த்த குர்ஆனுடைய வசனத்தை வீசி, சாதாரணமாக எங்களுடைய ஒரு வீதி விபத்துல இறந்த ஒருவர் ஒரு கோடி சுவரர் என்று வைத்துக் கொள்வோம், அவர் திருமணம் முடிச்சு இரண்டு பிள்ளை வைத்துக் கொள்வோம், அவர் மூலமாக வாழக்கூடிய மனைவியுடைய வாழ்க்கை அந்த இடத்திலே வீதி விபத்தால் இறந்த அந்த மனைவியுடைய வாழ்க்கை அவருடைய தவிர்க்கு, அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருடைய செலவிலே தவிர்க்கு. எத்தனையோ மனிதர்களை வாழ வைத்திருக்கிறார், எத்தனையோ குமரி காரியங்களிலே ஈடுபட்டு அந்த காரியங்களிலே நல்ல துணைவிகளை தேடி கொடுத்திருக்கிறார், நல்ல மதரசாக்களுக்காக அவர் நிறையவே உதவி பண்ணிருக்கிறார், நிறைய மதரசாக்களுக்கு உதவி பண்ணிருந்தார். அத்தகைய ஒரு பணக்காரரை நாம் கொலை மூலமாக இறக்க சென்றால், இறந்து அவரை கொலை செய்து விட்டால், அவரை இறக்க செய்து விட்டால், அது கண்ணியமானவர்களே அவரை மாத்திரமல்ல ஒரு உம்மத்தை கொலை செய்வதற்கு சமம். தொடர்ந்து அல் குர்ஆன் சொல்கிறதே, ومن احياها فكأنما احيا الناس جميعا, யார் ஒரு மனிதன் அந்த உலகத்தில் வாழ வைக்கிறாங்களோ அவங்க முழு மனிதர்களையும் வாழ வைத்ததுக்கு சமம். சுபஹானல்லாஹ். ஒருத்தரை நாம வாழ வைத்தால் முழு உம்மத்தையும் வாழ வைக்கிறோம், ஒருவரை எங்களுடைய வீதி விபத்தால் நாங்கள் அழித்து விட்டால், கொண்டு விட்டால், ஒரு உம்மத்தையும் கொள்கிறோம், முழு மனிதர்களை அழிக்கிறோம். குர்ஆன் சொல்லித்தார புத்திமதி. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உயிர் பெருமதியான, வாகனத்தை செலுத்துகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நிதானமாக வாகனம் செலுத்த வேண்டும். சாரதிகளே, முதலாவது நாங்கள் முஸ்லீம் ஒரு சாரதியாக இருந்தா முடியுமானவர்கள் சிறிய ஒரு சதக்காவை கொடுத்துட்டு பயணத்தை தொடங்குவோம், பிரயாண துவாவோட பயணத்தை தொடங்க வேண்டும். சதக்கா இருக்குதே, கெட்ட மரணத்தை விட்டு நீங்களை பாதுகாக்க, கெட்ட மரணம் அதை விட்டு நீங்களை பாதுகாக்க, கெட்ட நோய்கள் வராம பாதுகாக்க, அருவப்பான காரியங்கள்ல ஈடுபடாம எங்களை பாதுகாக்க. மக்களும் இந்த உலகத்துல உள்ள படைப்பினங்களால் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தும் படைக்க காலிக்கு மூலமா சதக்கா. எனவே சதக்காவோடு கொடுத்து விட்டு, முடியுமாக இருந்தா இரண்டு ரக்கா சுண்ணத்தை விட்டு, பிரயாண துவாவோடு எங்களோட பயணத்தை தொடங்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாட்டு சட்டத்தை மதித்து வாகனம் செலுத்த வேண்டும். வேகமாக வாகனம் செலுத்தக்கூடாது, அவசரப்பட்டு இடையில முந்தக்கூடாது. நீட்ட வெள்ள கோடு இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போக வேண்டும், அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண முந்தக்கூடாது. மக்கள் எல்லாம் மஞ்சள் கோட்டுல மாறிக்கொண்டு இருப்பாங்க அடுத்த கடவைக்கு, அந்த நேரத்துல நாங்க அவசரப்பட்டு முந்தக்கூடாது. அடுத்து ரயில் கடவைகள் சில இடங்கள்ல பாதுகாப்பான கடவை இருக்கும், இன்னும் சில இடங்கள்ல பாதுகாப்பு போடாம இருக்கும், அந்த இடத்துல நாம கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். அதே போன்று வீதி சமிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். வீதியில பல கலர்களுடைய பல்புகளை போட்டிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சமிக்கைகளை ஒரு சாரதி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக பாவங்கள் செய்த நிலையிலே மதுபானம் அறிந்துவிட்டு ஏனைய பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு பயணத்தை பயணம் போகக்கூடாது, பாவம் செய்யவே கூடாது, பயணத்திலும் பாவம் செய்யக்கூடாது. முக்கியமாக எங்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். லைசன் இந்த கவர்மெண்டால கொடுக்கிறதுக்கு முன்னதாக முதலாவது ஒரு கிளினிக் செய்வார்கள், அவருடைய மனநிலை எப்படி, மெடிக்கல் பாப்பார், இவர் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியா, இவருக்கு மனநோய் ஏதும் இருக்குதா, இப்படி இருந்தா இவருக்கு லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கா. ஆனா எல்லாரும் அந்த மெடிக்கல்ல பாஸ் ஆகி நாங்க பேர் காட்டி எக்ஸாம் எழுதி லைசன கை கெடுக்கிறோம், அதற்கு பின்னால எங்கட மனநிலை பாதிக்கப்படும். எதனால அந்த கண்ணியமானவர்களே வீட்டுல ஒரு பிரச்சனைய தலையில வச்சுக்கொண்டு பயணத்துல போனா, அல்லது வியாபாரம் செய்யறோம் ஒரு செக் முன்ன பின்னாக போகுது அந்த யோசனையோட வாகனம் செலுத்தினா, அல்லது அரசியல் தலையில ஏறி ஒரே அரசியல் சிந்தனை அல்லது காதல் சிந்தனை அப்படி இப்படி ஏதாவது யோசனை, விளையாட்டு சிந்தனை விளையாட்டை பத்தி எதையே தலையில, அல்லது பல பைத்தியம் ஏதோ ஒரு வகையில தலையில ஏதாவது அடிச்சிருந்தா அவர் சிந்தனை அதான் தாய். இன்னைக்கு நான் சில மக்களை பாக்குறோம் எல்லா நேரமும் ஹேண்ட்செட் காதல இருக்கும் போல் யாரோட கதைக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் வினைக்குள்ளோனும் முதலாவது எனக்கு சொல்றேன், என்னோட வாழ்க்கையில வரணும் என்றுதான் ஆகுமான பேச்சையும் குறைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு கம்பெனி 1000 மினிட்ஸ் ஃப்ரீயா தரலாம், ஃப்ரீ கம்பெனிக்கு போயிடும் என்பதற்காக வேண்டி அதை ஃப்ரீ எப்படியாவது யாருக்காவது பேசி முடிக்கிறது. சில மக்கள் மாத கடைசியில குந்திட்டு யாருக்காவது பேசுது. கண்ணியமானவர்களே, ஆகுமான பேச்சை கூட குறைத்துக் கொள்வோம். இந்த நாக்கு இருக்குதே, இந்த நாவு இருக்குதே, சாதாரணமான ஒரு உறுப்பு அல்ல. இந்த முழு உடம்பையும் நரவிலேயே கொண்டு தள்ளக்கூடிய பயங்கரமான ஒரு கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும் இந்த நாக்கு. சொல்லண்டு சொல்லண்டு பேசும், ஆனா 50 கிராம் நாக்கு 50-60 கிலோகிராம் எடையுடைய இந்த முழு உடம்பையும் நரவில் தள்ளக்கூடிய சக்தி வாய். வாயால எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது, அப்படி பேசினா சிலர் புரிவார்கள் பலர் பிரிவார். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். எனவே பேசக்கூடிய விஷயங்கள்ல நல்லத பேசும். எனவே கண்ணியமானவர்களே, பயணம் போகின்ற போது என்ற அளவு மொபைல் பாவனைய குறைத்துக் கொள்ள. சில மக்களை பார்க்கிறோம் ஹேண்ட்செட் கலட்டுறதே இல்லை, அது ஒரு விஷயம். மொபைல் பாவனைய குறைச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாங்க பயான் போட்டுக்கொண்டுதான் போறோம், சிராத் போட்டுக்கொண்டுதான் போறோம், கசீதா கேட்டுக்கொண்டுதான் போறோம். சில வேளை அதுல நாம கூட மூழ்கினோம் என்றால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு. உதாரணமாக ஒரு பயான் போட்டுக்கொண்டு போறோம், நரகத்தை பத்தி ஒரு காட்சி சொல்லப்படுகிறது, எங்கட உள்ளம் நடுங்குது, வாகனம் செலுத்த முடியாது. சுவர்க்கத்தை பத்தி ஒரு பயான் போகுது, சுவர்க்கத்திலே இன்பம் சொல்லப்படுகிறது, பாதையை நாம மறந்துடுறோம், எங்களுக்கு பின்னால் இருக்கிற மக்களை மறந்துடுறோம். ஒரு கிராஸ் போடுறோம், கிராஸுடைய ராகம் அதனுடைய அதாவது ஓசை எங்க காதில் கேக்குது, எங்களால அதனுடைய இன்பத்தை சகித்துக் கொள்ளாது, எங்களை நாங்க மறந்துடுறோம். எனவே கண்ணியமானவர்களே, அதுகளை போடுவதாக இருந்தாலும் முறையோட சவுண்டுகளை குறைச்சி ஒரு கொன்றோட வச்சு கொள்ளும். பிரயாணத்துல ஒரு அமீர் வச்சு கொள்ளுங்க, அந்த அமீர வேலை ரூட்ட காட்சி கொடுக்கிற மாற்றம் இல்ல. அந்த அமீர வேலை பயணத்துல போகும்போது யாராவது புறம் பேசினா, புறம் பேசவானா, பலாய் பேசவானா, நாங்க போறது பயணம், இந்த பயணத்துல ஏதாவது முன்ன பின்ன நடந்த எங்கட உயிர் போயிட்டா, மற்றவங்கள மாமிசத்தை திண்ட நிலைமையில எங்கட உயிர் போகுதுன்னு நான் நினைச்சுக்கோ. அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸு, மற்றவங்கட குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம், சிக்குருட்டி வேலை பார்க்க வேண்டாம். உள்ரங்கங்கள் அறிஞ்சு அல்லாஹ், வெளிரங்கத்தை பாருங்க, உள்ரங்கத்தை பார்க்க வேண்டாம். உங்களில் சிலர் சிலருடைய குறைகளை பேச வேண்டாம். அப்படி குறை பேசினால் என்ன தண்டனை, புறம் பேசினால் என்ன தண்டனை, விட்டு கட்டினால் என்ன தண்டனை, அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இறந்து போன ஒரு சக இறந்து போன ஒரு சகோடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமநிலை குறவாடு. கோழி அரிசி தின்றவங்க சமூகத்தில் இருக்கிறான், மாத்தரசி தின்றவங்க இருக்கிறான், ஆத்தரசி தின்றவங்க இருக்கிறான். பரிசுத்து அல் குர்ஆன் சொல்லுது, யாராவது மற்றவங்களோட புறத்தை பேசிட்டா, மற்றவங்களோட குறைய பேசிட்டா, அவன் மனித மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய குறைய அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பேசலாம், அவற்றை இருக்கிற ஒன்றையும் பேசலாம், இல்லாத ஒன்றையும் பேசலாம். அவற்றை இருக்கிற ஒன்றை பேசினா புறம், இல்லாத ஒன்றை பேசினா விட்டு கட்டுவோம். ரெண்டுக்கும் சரியத்தில் அனுமதி இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, பயணம் போகின்ற போது அந்த வாகனத்துக்குள்ள யாரையாவது குறைகள் பேசினா அந்த அமீர் செல்லணும், மற்றவங்கட பலாய கழுகவானாம், புறம் பேசவானாம், பொய் பேசவானாம், தஸ்பீஹ் செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, குர்ஆன் திலாவத் செய்யுங்க, பயணம் இலகு வாகனத்துக்கு துவா செய்யுங்க என்று அந்த அமீர் சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இது அந்த அமீருடைய வேலையாக முடியுமாக இருந்தா சாரதிகள் ஒரு உதவி சாரதிய பக்கத்துல வைத்துக் கொள்வோம். சில வேலை திடீர்னு முன்னப்பின் ஏதாவது ஆகும், தலை சுத்துகள், சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அதனால உதவி சாரதியை வைத்துக் கொள்றது, யோசனையோட வாகனம் செலுத்துறது, அதே போன்றும் ஆரம்பத்துல சொன்னதை போன்றும் ஹேண்ட்செட்டை காதல அடிச்சுக்கொண்டே வாகனம் செலுத்தாம பார்த்துக் கொள்றது. அடுத்தது அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவசரம், ஏதோ ஒன்றை சாதிக்க போற மாதிரி நிறைய அவசரம். கண்ணியமானவர்களே, அண்மையில நான் ஒரு வாகனத்தை பார்த்தேன், மிகவும் வேகமாக திருத்தி போகிறேன். அதுக்கு பின்னால நான் விசாரித்தேன், அவர்கிட்ட எங்க போனீங்கன்னு கேட்டா அவர் சொன்னாரு, அதர ஒரு சீரியஸான ஒரு நோயாளி, அவரை உயிர் போறதுக்கு முன்னு பார்க்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க பார்க்கணும் உண்மை, நான் பயந்தேன், அவர உயிருக்கு முன்னுக்கு உங்க உயிர் போய்வோ தெரியா, அந்த அளவு வேகமா அவர் போனார். கண்ணியமானவர்களே, எனவே வாகனத்தை கொஞ்சம் நிதானமாக செலுத்தும். அதான் சொல்லுவாங்க, ஒரு நிமிட நிதானம் இருக்குதே பல உயிர்களை பாதுகாக்க உதவும், ஒரு நிமிட அவசரம் பல உயிர்களை கொல்ல வழிவகுக்கும், பல உயிர்களை கொலை செய்ய வழிவகுக்கும். எனவே நிதானமாக பயணங்கள் செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. நாட்டு சட்டங்களை மதித்து எங்கட பயணங்களை நாங்க அமைக்க வேண்டும். அடுத்து கண்ணியமானவர்களே, பாதைகள்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பாதசாரி. நாங்க எல்லாரும் பாதையில சில நேரங்கள்ல நடப்போம். அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறைய இலங்கை போக்குவரத்து சபை வைத்திருக்கு. அந்த ஒழுங்குமுறையோட தான் நாங்களும் நடக்கணும், பாதைகளை நடமாடும். அதாவது சில நாங்க பார்க்கணும் இடம் இல்லாட்டி சிலவங்க புட்போத்துல ஏறி எப்படியாவது பயணம் போறோம், அரமனுஷியான ஒரு மனுஷியான தாமதிச்சு இன்னொரு வாகனத்துல போங்க பரவாயில்லை, ஆனா அந்த புட்போட்ல போய் உயிர்களை மாற்றிக்கொள்ளாது. நாங்க அண்மையில பார்த்தோம், ஒரு கோச் ட்ரெயின்ல புட்போட்ல இருந்து போனவங்க ஒரு பானை வருகின்ற போது தலை அப்படி அடிபட்டு அப்படியே இழந்து போன செய்தியை நாங்க பேப்பர்ல போனோம். ஏன் அவசரம்? கண்ணியமானவர்களே, எங்கட உயிரை நாங்களே மாற்றிக்கொள்கிறோம், அதனால நிதானமாக செயற்படுங்க. உட்போட்டுகள்ல பயணம் செய்யாங்க, வலது பக்கமாக வீதி ஓரங்கள்ல பயணம் செய்யுங்க, நடு வீதியில பயணம் செய்யாது. சில மக்கள் மாறுறதுக்கின்றி இடம் கவர்மெண்டால போட்டிருப்பாங்க, மஞ்சள் கோடு, இன்னும் சில பகுதியில வெள்ளை கோடு போடுறாங்க, இந்த இடத்துலதான் மாறணும். வாகனம் இல்லாத சில இடங்கள்ல மாறிக்கொண்டது வேற விஷயம், ஆனா பிரதான சில பாதைகள்ல மக்கள் எல்லா பகுதிகளையும் மாறு, இதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக பாதைகள்ல சிலவங்க ஹேண்ட்செட்டை அடிச்சுக்கொண்டே அடுத்த ரோட்டுக்கு மாறு, போன் கதைச்சிக்கொண்டே மாறு, ரெண்டு மூணு பேரை சேர்த்தாங்க பேசிக்கொண்டே மாறு. இது கண்ணியமானவர்கள் அழகு இல்லை. நாங்க தொப்பி போட்டுக்கொண்டு தாடி வச்சுக்கொண்டு இப்படி செஞ்சா அது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை உண்மத்தையே பாதி. அதனால இதுகளை கொஞ்சம் பேணிக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் இருந்தா அவங்கள பின்னாலேயோ முன்னாலே விட்டு போகாதீங்க, உங்களோட கையால இருக்கும் அவங்கள பிடிச்சு கொள்ளுங்க, பிடிச்சு கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு சில பிள்ளைகளை நாங்க பாக்குறோம், ஒரு வாகனம் போனது ஓடுறாங்க, அடுத்த வாகனத்துல எக்ஸிடன்ட் பாக்கையில சில காட்சிகள் கண்ணீர் போகும். பிரியமானவர்களே, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா எங்களுக்கு ஒரு சட்டத்தை போக்குவரத்து சட்டம் இருக்கு, சரியத்துக்கு ஒரு சட்டத்தை எங்களுக்கு சொல்லுது. அந்த சட்டத்தை நாங்க பேணாம நடந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஆபத்து ஏற்படும். எனவே எங்களை பாதுகாக்கணுமாக இருந்தா அந்த சட்டங்களை நாங்க பேணிக் கொள்ளணும். அடுத்தது பாதைகள் மாறுகின்ற போது கதைத்துக் கொண்டு மாறக்கூடாது. அடுத்தது வாகனங்கள் ஏதாவது நிப்பாட்டி இருந்தா அதுக்கு முன்னாலேயே மாறுறது, வாகனங்கள் நிப்பாட்டி இருந்தா அதுக்கு பின்னாலே மாறுறது, இவைகளை தவிர்த்து கொள்ளும். இவைகளாலும் சில விபத்துக்கள் அண்மை காலங்கள்ல ஏராளமாக நடந்திருக்கு. கண்ணியமானவர்களே, அதே போன்று பயணங்கள் போகின்ற போது பொது இடங்களை நாட்டப்படுத்தினர் மக்கள். கடற்கரை ஓரங்கள், பொது பூக்காங்கள், பஸ் தரிப்பிடங்கள், சில பார்சல்களை கண்டவிடத்தை தூக்கி வீசுறது, சின்ன பிள்ளைகளை போட்டு சில இடங்கள்ல மலை ஜலம் கழிவறைகள் வீசுறது, அழுக்கான வேலைகளை செய்யறது. அதனால கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுடைய சொத்து அது எங்களுடைய சொத்து, இதை பாதுகாக்கும் எங்களுடைய சூழலை, எங்களுடைய வீட்டு சூழலை பாதுகாப்பதை போன்று அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு வாகனம் சாரதி பயணம் செய்கின்ற போது இந்த பொருளை எடுத்துச் செல்லக்கூடாது என்றால் அவர் எடுத்துச் செல்லக்கூடாது. இந்த பாதையால் முழு சக்கர வண்டிகள் போகக்கூடாது என்றால் அந்த பாதையால் போகக்கூடாது. இது ஒரு வழி பாதை என்றால் அது ஒரு வழி பாதை தான், சில மக்கள் அந்த பாதையால வர, அது போறதுக்கு மட்டும்தான் வாரத்துக்கு வேற வழி. எனவே இவைகளை நாங்கள் பேணிக் கொள்கின்ற போது எங்களை விபத்துக்களை தடுக்கலாம். அடுத்தது கண்ணியமானவர்களே, இன்னொரு விஷயம் சமூகத்தில் நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேருக்கு அவசரப்பட்டு பயணங்கள் போறது, ஏதாவது முன்னுக்கு நடந்து விட்டா என்ன செய்யறது, லஞ்சம் கொடுத்துட்டு தப்பிவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் அல்லாஹ் தபிக்கிறான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, எனவே லஞ்சம் கொடுக்கிறோமா எடுக்கிறோமா, அதுக்கு துணையா இருக்கிறோமா, சரிய வன்மையாக கிடைக்கிறோம், அல்லாஹ்வோட தாக்கம் கிடைக்கும். ஏதாவது முன்ன பின்ன தப்பு தவறு நடந்துட்டா இருந்து முறையாக அதை தீர்த்துப்போம். சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி ஏதாவது சேதத்தை ஏற்படுத்திட்டு வந்தா அது எங்களுக்கு பாதிப்பு நினைக்கிறோம், ஆனா எங்க முழு உம்மத்துக்கு பாதிப்பு, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார். ஒரு விடயம் மாதத்துல ஆழமா பதிய வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்குது, அது எங்களை மட்டுமில்ல எங்களுடைய சமுதாயத்தையே பாதிக்கும். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நலவு இருக்குது, அதை எங்கள் சமூகத்துக்கே நலவை எடுத்தோம். நாங்க பயணம் போகின்ற போது ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக செல்ல வேண்டும், இஸ்லாத்தின் தூதுவராக பயணம் செல்ல வேண்டும். ஒரு பயணியை பார்க்கின்ற உண்மையில இவர் ஒரு முஸ்லீம், நேர்த்தியாக வாகனம் செலுத்துகிறார், மற்றவருக்கு தொந்தரவு இல்லாமல் வாகனம் செலுத்துகின்றார், அருவறுப்பான வேலைகளை செய்து கொண்டு வாகனம் செலுத்த மாட்டார், மற்றவருக்கு இடையூறு இல்லாமல் வாகனம் செலுத்துகிறார். தூரத்திலே ஒருவர் பார்க்கின்ற போது கூட இவர் ஒரு முஸ்லீம், உண்மையான ஒரு முஸ்லீம் என்பதை அவர் விளங்குகின்ற விதத்திலே வாகனத்தை நாம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படியான முறையிலே எங்களுடைய டிரைவினை நாங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய பயணங்களில் விபத்து கிடைப்படாது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், பயணங்களிலே நாங்கள் என்ன செய்வோம், கந்தைகள் ஏறுவோம், சில இடங்களிலே கீழே உள்ள பகுதிகள், ஓடை போன்ற பகுதிகள் இறங்குவோம். இந்த சந்தர்ப்பத்திலே துஆக்கள் இருக்கிற ஒரு இருக்கா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குன்னா இதா சைதுனா கப்பர்னா, நாங்கள் மலை மேட்டு நிலங்களிலே ஏறினால் தக்பீர் சொல்வோம். சில வேளை அந்த இடங்களில் ஏறுகின்ற போது எங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிக்கொண்ட நிலைமையிலே எங்கள் உயிர் அல்லாட்ட போகும். அந்த கந்தையிலிருந்து இறங்கி விட்டால், ஓடை பள்ளத்தாக்கு போன்ற பகுதியில் இறங்கி விட்டால், வைதா நதல்னா சம்பகனா, நாங்கள் அந்த கந்தையில இறங்கினா தக்பீர் செய்வோம், அல்லாஹ் நீ தூய்மையானவன், எவ்வளோ பெரிய கந்தையில ஏற்றி எங்களை அழகா அரைக்கி இருக்கிறாய், நீ தூய்மையானவன் ரப்பு, உன்னை விட வேற யாரும் பாதுகாப்பதற்கு இல்லை, உன்னுடைய பாதுகாப்பு மிகவும் மேலானது என்று அந்த அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயணம் சென்றோமோ அந்த இடமெல்லாம் அல்லாஹ்வின் நன்மைகளால் எங்களை அலங்கரிக்கும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், யௌமஇதின் துஹத்திசு அஃபாரஹா, கயாமத்து நாள்ல அந்த பூமி அதுக்கு மேல என்ன என்ன நடந்துச்சோ எல்லாவற்றையும் வெளிப்படும். நாங்க எந்த எந்த இடத்துக்கு போய் எந்த கந்தையில ஏறி இருப்போமோ, எத்தனை பள்ளத்துல இறங்கி இருப்போமோ, எந்த இடத்துல தக்பீர் செய்யிருப்போம், எந்த இடத்துல தக்பீர் செய்யிருப்போம், எந்த இடத்துல துஆ ஓதிருப்போம், அந்த இடமெல்லாம் அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும். ஒரு நூறலியா பூமிக்கு போய் தப்பு தவறு செஞ்சா அந்த நூறலியா பூமி செல்லும், இந்த இடத்துக்கு வந்து பாவம் செஞ்சான், இதை நோய நீ இப்படி நடந்து கொள்ள சொல்லி அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் எங்களை மாற்றி கொடுக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள் செல்கின்ற போது நாங்கள் நல்ல முறையிலே பயணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாவங்களுக்காக வேண்டி பயணம் செய்யக்கூடாது, பயணங்களிலும் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய முடிவு சில வேளை பயணத்திலே ஆகிவிட்டால் அல்லாஹ் பொருந்தி கொண்ட முடிவாக எங்களுடைய முடிவுகள் ஆக்கப்படும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று திருச்சி கொண்டு போறோம், மாலையில வீடெல்லாம் அழுகுது, முழு ஊரும் சோகமா இருக்குது, லாபத்துக்காக வேண்டி பயணம் போறோம், நஷ்டத்தோடு திரும்புறோம், வாழ்வதற்காக போகிறோம், மரணத்துல முடியுது, அதனால பயணங்களை நல்ல முறையில் அமைச்சுக் கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சு கொள்வான். சதக்காவோடு கொடுத்து விட்டு போனா, பயணங்களை நல்ல மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா அவங்களும் துவா செய்வான். சதக்கா கொடுத்து விட்டு போனா மலக்கூடிய பாதுகாப்பு இருக்கு. ஒரு புள்ள மௌத்தா அப்பான்னு வச்சுக்கொள்ளுவோம், அந்த தாய் சொல்லுவா, ஏ இந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு சதக்காவை கொடுத்துத்தான் போச்சு, ஒரு மலக்கு அவருக்கு துவா செஞ்சு கொண்டே இருந்தாங்க, அந்த நிலைமையிலதான் ஏண்ட பிள்ளைட உயிர் பறிக்கப்பட்டுச்சு. எனவே கண்ணியமானவர்களே, சதக்காவோட துவாவோட தஸ்பீஹோட தஸ்பீஹோட பயணங்களை ஆரம்பிப்போம், பயணங்கள் செல்வோம். நிச்சயமாக அந்த பயணம் நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல நன்மைகளை செலுத்தரும். எனவே வீதி விபத்துக்களை குறைப்பதாக இருந்த ஆரம்பத்துல சொன்னதை போட்டு போக்குவரத்து சபையால் ஒரு சட்டம் போட்டு இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை உணராத வரையிலே இந்த விபத்துக்களை குறைக்க முடியாது. ஒரு ஊர்லயே ஒரு நிர்வாகம் இருக்கும், அந்த நிர்வாகத்தின் ஊராக ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் சீர் செய்ய முடியாது. இந்த நிர்வாகத்துடைய செயற்பாடுகள் பெரிய அளவு இல்லாமல் நல்ல முறையில இருக்கிற நிறைய ஊர்களை பார்க்கலாம். போலீஸ்தான் மீண்டும் திருடர்களை திருத்துவதற்கென்றல்ல, போலீசுகள் இல்லாத திருடர்கள் இல்லாத நிறைய ஊர்களை சமூகத்திலே பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, போக்குவரத்து சபைதான் சில சமிக்கைகளை போட்டு சில அடையாளங்களை போட்டு எங்களை திருத்த வேண்டும் என்றல்ல. இன்றைக்கு மனிதர்களை திருத்துவது கஷ்டம். பாருங்க கண்ணியமானவர்களே, பள்ளிகளுக்கு போனா, அதாவது ஒன்றுக்கு அதாவது சிஞ்சாவுக்கு போகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்ப கட்டி வைப்போம், அந்த இடத்துல வச்ச மாட்டார். சில கண்ணாடிகள் எழுதியிருப்பாங்க இங்க சாய வேண்டாம், சில பாட்டாக்கள் எழுதியிருப்பாங்க இதை வெளியே கொண்டு போக வேண்டாம், இங்க புகைப்பால் பாதிக்க வேண்டாம், இங்க புகைத்தல் பாதிக்க வேண்டாம், இப்படி சொல்லி எழுதி இருப்பாங்க. ஆனா அங்கேயும் மோசமான முறையில் நடக்கூடிய மக்களை பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த விடயத்துல செயற்பட்டு வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு உயிர்களை காப்பதற்கு நாங்கள் உதவுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய பயணங்களை நல்ல பயணங்களாக, சமூகத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல ஒரு சாரதியாக, இஸ்லாமிய நல்ல பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாரதியாக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய பயணங்களாக அல்லாஹ் எங்களுடைய பயணங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல முடிவுகளை மனைவிக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், வீதி விபத்துக்கள் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், செட்ட மௌத்த விட்டு நீங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நாங்க சாரதியாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களோட பொறுப்புகளை நல்ல முறையில் செய்யக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களோட பயணங்களை எங்களுக்கு இலகுப்படுத்தி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்திலே உனக்கு பொருத்தமானவர்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் முடியுமான வரை செய்யக்கூடிய மக்களாக கபூல் செஞ்சு கொள்வாயாக. பாவமான காரியங்களே வெறுப்பை தந்துடுவாயாக, அதன் பிறக்கம் நெருங்காமங்களை பாதுகாத்துடுவாயா. யா அல்லாஹ், கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆக்கிடுவாயா. களிமாவோடு எங்களுடைய உயிர் எடுத்துடுவாயா. தடுமாற்றம் இல்லாம களிமாவாயால் ஒழியக்கூடிய பாத்தியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், உயிரை சுருக்கமாக ஜென்னத்து சிறுதோசியம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அனைவரையும் நீ பொருந்தி கொள்ளப்பட்ட நன்மக்களாக பூச்சி கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆக்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.